ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து அத்தியாயம் 4 உன்னத அறிவு. இன்றைய விருந்தில் நாம் பார்க்க போகிறது பதம் 25. மொழிபெயர்ப்பு மற்றும் பக்திவேதாந்த பொருளுரை வழங்கி அருளியவர் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. இதன் தமிழாக்கத்துக்கு ஸ்ரீதா மாயாப்பூர்லேருந்து உங்கள் தாசான தாசனாகிய அடியேன் ஹரிலீலாதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து நிகழ்ச்சி. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், பிறகு இன்றைய ஸ்லோகம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போ மங்களாச்சரணம். ஓம் அஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வ பதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீ குரூன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரூன் வைஷ்ணவாம்ச்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ணச்சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககண லலிதா ஸ்ரீவிசாகான்விதாம்ச்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சாகல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்யேவ ச. பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷ்சைத்ய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மூகம் குரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் நிற்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யம் ஈஸ்வரம். கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மிருதே விபரீதம் சாத் ஸ்ரீ சைதன்யம் நமாமிதம். பதம் 25. தெய்வம் ஏவா பரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே ப்ரஹ்மாக்னௌ அபரே யஜ்ஞம் யஜ்ஞே நைவோபஜுஹ்வதி. சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர். சிலர் பரபிரம்மன் என்னும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கின்றனர். பொருளுரை. மேலே குறிப்பிடப்பட்டபடி கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்பவன் பக்குவப்பட்ட யோகி அல்லது முதல் தர யோகி என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் தேவர்களின் வழிபாட்டில் இது போன்ற யாகங்களை செய்பவரும் பரபிரம்மனை இறைவனின் அருவத்தன்மையை நோக்கி இத்தகைய யாகங்களை செய்பவரும் உண்டு. எனவே பலதரப்பட்ட பிரிவுகளுக்கேற்ப பலதரப்பட்ட யாகங்கள் உள்ளன. பல்வேறு மக்களால் செய்யப்படும் பல்வேறு தரப்பட்ட யாகங்களை மேலோட்டமாக பார்க்கும்போது மட்டுமே அவை பலவகைப்பட்டவை. உண்மையில் யாகம் என்றாலே முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது மட்டுமே. அவர் யஜ்ஞ என்று அறியப்படுகிறார். பல்வேறு வகையான யாகங்களை, உலக சொத்துக்களை தியாகம் செய்யும் யாகங்கள், உன்னத ஞானத்தை நோக்கி செய்யப்படும் யாகங்கள் என இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். கிருஷ்ண உணர்வினர் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக எல்லா உலக சொத்துக்களையும் துறக்கின்றனர். பிறரோ தற்காலிக பௌதீக சுகத்தை விரும்பி இந்திரன் சூரியன் போன்ற தேவர்களின் திருப்திக்காக உலக சொத்துக்களை துறக்கின்றனர். மேலும் அருவவாதிகளோ அருவ பிரம்மனில் கலப்பதன் மூலம் தங்களது தனித்துவத்தை தியாகம் செய்கின்றனர். அகிலத்தின் இயக்கத்திற்கு தேவையான வெப்பம், நீர், ஒளி ஆகியவற்றை பராமரிப்பதற்காகவும் மேற்பார்வையிடுவதற்காகவும் பரமபுருஷனால் நியமிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஜீவன்களே தேவர்கள். பௌதீக லாபங்களை விரும்புவோர் வேத சடங்குகளின்படி பல்வேறு யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்கள் பகுஈஸ்வரவாதி, பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவோர் எனப்படுவர். ஆனால் பூரண உண்மையின் அருவநிலையை வழிபட்டு தேவர்களின் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருதி ஒதுக்குவோர் தங்களது தனித்துவத்தை உன்னத நெருப்பில் தியாகம் செய்து பரத்துடன் கலப்பதன் மூலம் தனித்தன்மையை முடித்துக் கொள்கின்றனர். இத்தகு அருவவாதிகள் பரமனின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்வதற்கான தத்துவ கற்பனைகளில் தங்கள் நேரத்தை தியாகம் செய்கின்றனர். வேறு விதமாக கூறினால் பலன் நோக்கி செயல்படும் கர்மவாதிகள் பௌதீக சுகத்திற்காக உலக உரிமைகளை தியாகம் செய்கின்றனர். அருவவாதியோ பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்காக தனது பௌதீக அடையாளங்களை தியாகம் செய்கிறான். அருவவாதிகளுக்கு பரபிரம்மனே யாகம். தங்களது தனித்துவமே அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருள். இஃது இவ்வாறு உள்ள போதிலும் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ணபக்தன் கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறான். அவனது பௌதீக சொத்துக்கள் மட்டுமின்றி தன்னையே முழுமையாக எல்லாவற்றையும் அவன் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்கிறான். இவ்வாறாக அவனே முதல் தர யோகியாவான். ஆனால் அவன் தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. ஹரிஹி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஏற்கனவே நான் நேற்று சொன்னபடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனி வரப்போகிற பதங்களில் பல்வேறு விதமான மனிதர்கள் பல்வேறு விதமான யாகங்களில் எப்படி ஈடுபடுகிறார்கள், எதை அர்ப்பணிக்கிறார்கள், எதற்காக அந்த மாதிரி யாகங்களில் ஈடுபடுகிறார்கள், அந்த மாதிரி ஈடுபட்டு அவங்க எந்த பலனை அடைகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக விளக்கப் போகிறார். இந்த விவரங்களை எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எதுக்காக விளக்கிறார் அப்படின்னு சொன்னால், யாகம் அப்படிங்கிறது வெறும் அந்தணர்கள் அமர்ந்து மந்திரங்கள் ஓதி அக்னியை வளர்த்து செய்யப்படுவது மட்டும் கிடையாது, பல பேர் அவங்கவுங்க நிலைக்கேற்ப அவங்கவுங்க செயல்களை பகவானுடைய விதிப்படி வேதங்களுடைய கட்டளைப்படி செய்யும் போது அது எல்லாமே யாகம் என்றுதான் அழைக்கப்படுகின்றன. அந்த மாதிரி யாகங்களை நிறைவேற்றுவதிலிருந்து யாருமே தங்களுடைய பொறுப்பை விலக்கிக் கொள்ள முடியாது. அனைவருமே யாகத்திற்காகத்தான் செயல்பட வேண்டும், அந்த மாதிரி செயல்படுவதுதான் முறையானது அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவான் உணர்த்த விரும்புகிறார். அதனால பகவான் அர்ஜுனனுக்கு இறுதியாக என்ன கூற விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே அர்ஜுனன் சரியான முறையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருப்திக்காக அவருடைய கடமையை யாகமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய செய்தி. இப்போ பகவான் இந்த பதத்தில் ரெண்டு விதமான மனிதர்களை பற்றி பேசுகிறார். ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் கர்மி, அவர் உலக சுகங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. உலக சுகங்கள் அப்படின்னு நாம் சொல்லும்போது இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய சுகங்கள் மட்டும் இல்லை, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் அவர் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுகங்களையெல்லாம், அந்த உயர்ந்த புலன் நிகழ்ச்சிகளையெல்லாம் அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஆசைகள் அவருக்கு நிறைய இருப்பதனால அவர் புண்ணிய காரியங்களை செய்வதில் ரொம்ப குறியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பலவிதமான தேவர்களை திருப்திப்படுத்துவதிலே ரொம்ப குறியாக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு விதமான தேவர்களை திருப்திப்படுத்தினா இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொரு விதமான பலனை பெற முடியும், ஒவ்வொரு விதமான சுகத்தை அடைய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியலை சுகதேவ கோஸ்வாமி கொடுக்கிறார். எந்தெந்த பௌதிக சுகத்தை அடைவதற்காக எந்தெந்த மாதிரி தேவர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி, உதாரணமாக ஒருத்தர் ரொம்ப பலமான உடலுறவை விரும்பினால் அப்படின்னு சொன்னால் அவர் இந்திரனை வழிபட வேண்டும், நிறைய குழந்தைகள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரஜாபதிகளை வழிபட வேண்டும், யார் ஒருத்தர் நல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க துர்காதேவியை வழிபட வேண்டும், ரொம்ப பலம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அக்னியை வழிபட வேண்டும், நிறைய பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வசுக்களை வழிபட வேண்டும், இந்த உலகத்தில் நாயகத்தன்மை வேணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க ருத்ரரை வழிபட வேண்டும், யார் ஒருத்தருக்கு நிறைய தானியங்கள் வேண்டுமோ அவங்க அதித்தியை வழிபட வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஸ்வினி குமாரர்களை வழிபட வேண்டும், அழகான தேகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தர்வர்களை வழிபட வேண்டும். இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாகவதத்தில். கடைசியில் அந்த சுகதேவ கோஸ்வாமி இந்த பட்டியலெல்லாம் கொடுத்து விட்டு கடைசியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், காம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன எஜேத்த புருஷம் பரம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அகாமக அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த விதமான விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை சர்வ காமோவா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா விதமான விருப்பங்கள் ஒருத்தர் கொண்டிருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் மோக்ஷ காமியாக இருந்தாலும் சரி, இந்த மோக்ஷ காமியை பற்றி நாம் அடுத்தது பார்க்க போகிறோம், ஒருத்தர் மோக்ஷ காமியாக இருந்தாலும் சரி, அனைவருமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், தீவிரேன பக்தி யோகேன, மிகவும் தீவிரமாக பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார். அதுதான் இந்த மாதிரி பலவிதமான தேவர்களை வழிபடுவதுடைய சாராம்சம். ஏன்னா இந்த தேவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஜீவன்கள் தான் இந்த தேவர்கள். இந்த பிரபஞ்சத்துடைய மேலாண்மைக்காக பகவானால் சக்தி அளிக்கப்பட்டு பலவிதமான பிரபஞ்ச காரியங்களில் அதனுடைய மேலாண்மையில் ஈடுபட்டிருப்பவர்கள் தான் இந்த தேவர்கள். இந்த தேவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சக்திகள் பகவான் வழங்கி இருக்கிறார். அந்த சக்திகளை வைத்துக்கொண்டு அந்த தேவர்கள் யார் அவங்களை வழிபடுறாங்களோ அந்த மாதிரி வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய சக்திக்கேற்ப எதை அளிக்க முடியுமோ அதை அளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஜட உலகத்தின் சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆஹா எனக்கு இந்த மாதிரி சுகம் வேண்டும் அப்படின்னு அவங்க நினைத்து இந்த மாதிரி சுகத்திற்கு எந்த தேவரை வழிபட வேண்டும் அப்படின்னு அவங்க பட்டியலில் தேடுறாங்க. தேடி அந்த தேவரை வழிபடுவதற்கான யாகுமுறை என்ன அப்படிங்கிறத வேதங்களில் தேடி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தேடி பார்த்து அந்த மாதிரி யாகத்தின் மூலம் அவங்க அந்த தேவர்களை வழிபடுவதன் மூலம் ரொம்பவும் சீக்கிரமாக இந்த பௌதிக சுகத்தை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் ரொம்பவும் சீக்கிரமாக அடையக்கூடிய இந்த பௌதிக சுகம் அது ரொம்பவும் சீக்கிரமாகவே முடிந்துவிடும். எப்போ முடிந்துவிடும் அப்படின்னு சொன்னால், இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பௌதிக சுகம் இருக்கும். அதுவும் அந்த தேகத்தில் அந்த புண்ணிய காரியத்தினுடைய பலன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பௌதிக சுகம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பௌதிக சுகம் முடிந்துவிடும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆஹா இந்த உலகத்தின் சுகங்களை எல்லாம் நாம் அனுபவித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏனென்றால் இந்த உலகத்தின் சுகங்கள்லாம் ரொம்ப சப்பட சுகங்களாக இருக்கின்றன, கொஞ்ச நேரம்தான் இந்த உலகத்தின் சுகங்களை அனுபவிக்க முடிகிறது, அதற்குள்ளே இந்த தேகம் முடிந்து விடுகிறது, ஆனால் எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும், நான் உடல் சுகங்களை நீண்ட நாள் அனுபவிக்க வேண்டும், அந்த மாதிரி நீண்ட நாள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த விதமான தொல்லையின்றி அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்ப பெரிய திட்டம் போடுவதாக நினைத்து கொண்டு திட்டம் போடுகிறார்கள். அந்த மாதிரி திட்டம் போட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு போய்விட்டால் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு தேவர்களோட இந்த மாதிரி சுகங்களை எல்லாம் நாம் ரொம்ப நாள் அனுபவிக்கலாம், நாம் நீண்ட நாள் அனுபவிக்கலாம், அதனால் சொர்க்கத்துக்கு போவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் தீவிரமாக யோசிக்கிறாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போவதற்கான வழி என்ன அப்படின்னு சொன்னால், பலவிதமான புண்ணிய காரியங்களை செய்வது, எல்லா தேவர்களையும் வழிபடுவது. பகவான் 9வது அத்தியாயத்தில் சொல்லப்போகிறார், யாந்தி தேவபிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விரதாக அப்படின்னு பகவான் சொல்லப்போகிறார். யார் ஒருத்தர் தேவர்களை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தேவர்களை வழிபட வேண்டும். யார் ஒருத்தர் பித்ருக்களை நம்முடைய முன்னோர்களை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க பித்ருக்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் விளக்கப்போகிறார். ஆக இந்த மாதிரி சொர்க்கத்திற்கு போக வேண்டும், சொர்க்கத்தில் வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உடைமைகள், அந்த உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்கிறாங்க. எப்படி தியாகம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புண்ணிய காரியங்களை செய்வதன் மூலம் அந்த உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்கிறார்கள். புண்ணிய காரியங்கள்னா பலவிதமான புண்ணிய காரியங்கள் இருக்கின்றன. அன்னதானம் செய்வது, இல்லை ஒருவருக்கு கல்வி அறிவு புகட்டுவது, அப்படி இல்லைன்னா ஒருவருக்கு மருத்துவ வசதி செய்து கொடுப்பது, அப்படி இல்லைன்னா கோயில்களை புனருதாரணம் செய்து அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைப்பது, இந்த மாதிரி பலவிதமான புண்ணிய காரியங்கள் இருக்கின்றன. அந்த புண்ணிய காரியங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த சொத்தை எல்லாம், அந்த பணத்தை எல்லாம் அந்த புண்ணிய காரியங்களில் செலவிடுகிறார்கள். அந்த மாதிரி புண்ணிய காரியங்களில் செலவிட்டு அவங்க நிறைய புண்ணிய பலன்களை சேர்க்கிறார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த புண்ணிய பலன்கள்லாம் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த உலகத்தில் அவங்க சம்பாதித்த பணத்தை எல்லாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையினால அவங்க ஆகுதியாக இடுகிறார்கள். சொர்க்க ஆரோகணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை அக்னி மாதிரி எரிகிறது. அப்படி அக்னி மாதிரி எரியக்கூடிய அந்த ஆசையில அவங்க இந்த உலகத்துல சம்பாதித்த சொத்துக்களையும் வசதிகளையும் ஆகுதியாக இடுகிறார்கள். ஆக கர்மிகளுடைய யாகம் இதுதான். இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையுடையவர்களுடைய யாகம் இதுதான். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஆசை அப்படிங்கிற அக்னியில அவங்க சம்பாதித்த சொத்துக்கள், அவங்க சம்பாதித்த வசதிகள் அப்படிங்கிற அந்த பொருட்களை எல்லாம் ஆகுதியாக இட்டு யாகம் செய்கிறார்கள். அந்த மாதிரி யாகம் செய்து அவங்க தேவர்களை எல்லாம் எப்படியாவது திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நிலை அப்படின்னு அவங்க தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, ஷினே புண்ணியே மிருத்திலோகம் விஷந்தி அப்படின்னு சொல்லி. ஷினே புண்ணிய அப்படின்னு சொன்னால், புண்ணியம் முடிந்த பிறகு, அவருடைய புண்ணிய காரியங்களுடைய கணக்கு முடிந்த பிறகு மிருத்திலோகம் விஷந்தி, மறுபடியும் இந்த பூமியில் அவங்க பிறந்துதான் ஆக வேண்டும். அவங்க நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்க முடியாது. இருந்தாலும் சில சமயங்களில் அவங்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்காகவும், அவங்கள புண்ணிய காரியங்களை செய்ய தூண்டுவதற்காகவும், பாவ காரியங்கள்லேருந்து அவங்களுடைய கவனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வேதங்கள் சில சமயம் நிரந்தர சொர்க்கவாசம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைகளை காட்டுகின்றன. அதனால தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொன்னார், யோமாம் புஷ்பிதம் வாச்சம் அப்படின்னு சொல்லி. புஷ்பிதம் வாச்சம் அப்படின்னு சொன்னால் ஆசை காட்டக்கூடிய வார்த்தைகள், அந்த வேதங்களுடைய ஆசை காட்டக்கூடிய வார்த்தைகளில் மயங்கி விடாதே அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனனுக்கு அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் 2வது அத்தியாயத்தில். ஏன்னா வேதங்களில் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கின்றன. அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எதற்காக இருக்கின்றன அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தருக்கு இந்த உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதோ அவங்க உலக சுகங்களை ரொம்ப சுலபமாக பாவ காரியங்களை செய்வதன் மூலம் அனுபவித்து விடலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அதனால அவங்கள பாவ காரியங்களை செய்வதிலிருந்து தடுப்பதற்காகவும் புண்ணிய காரியங்களை நோக்கி அவங்களுடைய மனதை செலுத்துவதற்காகவும் சில சமயம் வேதங்கள் இந்த மாதிரி கவர்ச்சிகரமான வார்த்தைகளில் அவங்களுடைய மனதை கவரும்படி பேசுகின்றன. அதற்காகத்தான் சொர்க்கலோகத்தின் சுகபோகங்கள்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் குறைந்தபட்சம் புண்ணிய காரியமாவது செய்ய வேண்டும், அதே சமயம் அவங்க தேவர்கள் அப்படிங்கிற முறையில் ஒரு உயர் அதிகாரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னிச்சையாக மனம் போன போக்கிலே செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி யாகங்கள்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாரோ அவர் இதையெல்லாம் தாண்டிய நிலையில் இருக்கிறார். அவர் இதையெல்லாம் ஏன் தாண்டிய நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிச்சயமாக தெரிகின்றது, இந்த பௌதிக உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, இந்த பௌதிக உலகம் துக்கங்கள் நிறைந்தது, இந்த பௌதிக உலகத்தின் வசதிகளை எல்லாம் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அப்போ இந்த வசதிகளுக்கெல்லாம் உண்மையிலே ஏதாவது அர்த்தம் இருக்கிறது, இந்த வசதிகள்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்கின்றது, இந்த வசதிகள்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது, அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய உடல் சுகத்துக்காக இந்த வசதிகளை எல்லாம் நாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த வசதிகள்லாம் நமக்கு மாறாத துக்கத்தை கொடுக்கும். மாறாத துக்கத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வசதிகளை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை அது மறுபடியும் இந்த பௌதிக வாழ்க்கையில் இன்னொரு சரீரத்தில் அதன் பிறகு இன்னொரு சரீரத்தில் இந்த மாதிரி சரீர பந்தனத்தில் நம்மளை ஆட்படுத்தி விடும் அப்படிங்கிறதையெல்லாம் கிருஷ்ண பக்தர் ரொம்ப முழுமையாக அறிந்திருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை இது எல்லாத்தையுமே பகவானுடைய திருப்திக்காக அவர் உபயோகம் செய்கிறார். அந்த மாதிரி பகவத் திருப்திக்காக அந்த பொருட்களையும் அந்த பணத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஈசாவாஷ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன பூஞ்சிதா மாகிருத கஷ்ட ஸ்வித்தனம் அப்படின்னு சொல்லி ஈஷோபனிஷத்தம் சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பகவானுக்கு சொந்தம், எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தம், தேன தெக்தேன பூஞ்சிதா அப்படின்னு சொன்னால் அதில் பகவான் நம்முடைய பங்கு அப்படின்னு சொல்லி நமக்காக கர்மானுசாரம் எதை விதித்திருக்கிறாரோ அதை வைத்து கொண்டு நாம் சந்தோஷமாக அப்படியே திருப்தி அடைந்து விட வேண்டும். அது மட்டும் இல்லை, பகவான் நம்முடைய பங்கு அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் அது குறைவாக இருந்தாலும் சரி நிறைவாக இருந்தாலும் சரி எல்லா வசதிகளையும் அது பகவானுடைய தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும். இதுதான் தேனத்துக்கு தேன பூஞ்சிதா. அந்த மாதிரி வாழ்வது தான் மனித வாழ்க்கை. அந்த மாதிரி இல்லாமல் அடுத்தவர்கிட்ட என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்காக பொறாமைப்பட்டு அடுத்தவரிடம் இருப்பதை எப்படி பறிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுவது வாழ்க்கை கிடையாது, அது மனித வாழ்க்கை கிடையாது. மாகிருத கஷ்ட ஸ்வித்தனம் அப்படின்னு சொல்லி ஈஷோபனிஷதம் நம்மளை எச்சரிக்கிறது. அந்த மாதிரி அடுத்தவர்கள்ட்ட இருக்கிறதை பறித்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது, அடுத்தவர்கள்ட்ட இருப்பதை பார்த்து பொறாமைப்படுவது, அந்த அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையினால் உந்தப்பட்டு பலவிதமான ஜடக்காரியங்களில் ஈடுபடுவது, இது எல்லாமே மனித வாழ்க்கையின் லட்சணம் கிடையாது, அதெல்லாம் கீழ்த்தரமான வாழ்க்கையின் லட்சணம், அதையெல்லாம் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈஷோபனிஷதம் சொல்கிறது. அந்த ஈஷோபனிஷதத்தின் பாடத்தை கிருஷ்ண பக்தர் முழுமையாக உணர்ந்திருக்கிறார். எல்லாமே பகவானுடைய சொத்து அப்படிங்கிறதுல அவர் ஸ்திரமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பகவான் தனக்காக என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் அவர் முழு திருப்தி அடைகிறார். அதே பகவானுடைய சேவையில் எப்படி உபயோகப்படுத்துவது, அதை வைத்து கொண்டு பகவானுக்கு எப்படி சேவை செய்வது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப மும்முரமாக இருக்கிறார். அதனால் அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்களும் சரி, அவர்கிட்ட இருக்கிற பணமும் சரி, அவர்கிட்ட இருக்கிற வசதிகளும் சரி, அவர்கிட்ட இருக்கிற பொருள்களும் சரி அவரை பந்தப்படுத்துவதில்லை. மாறாக ஒரு கர்மி தான் இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கர்மி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு யாகங்கள் செய்தாலும் சரி, பலவிதமான தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பலவிதமான விரதங்களை மேற்கொண்டாலும் சரி, பல்வேறு புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, அந்த புண்ணிய காரியத்தின் மூலம் அவர் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் செலவு செய்தாலும் சரி, இது எல்லாமே கடைசியில் அவரை ஜடபந்தத்தில் மூழ்கடிக்கின்றனவே தவிர அவரை இந்த ஜடபந்தத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. ஏன்னா அவருடைய மனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படியாவது ஜடசுகத்தை அனுபவிக்க வேண்டும், எப்படியாவது உடல் சுகத்தை அனுபவிக்க வேண்டும், ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை அவரை இந்த ஜட உலகத்திலேயே கட்டி போட்டு விடுகிறது. அந்த மாதிரி உடல் சுகத்திலேயே குறியாக இருக்கக்கூடிய அந்த கர்மி பல ஜன்மங்கள் எடுத்து பல முறை அவர் இந்த மாதிரி உடல் சுகத்தை அனுபவிக்க முயற்சி செய்து ஒரு நேரத்தில் அவர் என்ன ஆகிறார் அப்படின்னு சொன்னால் வெறுத்து போய்விடுகிறார். இந்த சுகமே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், இந்த உடலும் வேண்டாம், இந்த உடல்னாலே கஷ்டம், இந்த உடல்னாலே பிரச்சனை, தேவர்கள்னால சொர்க்கலோகம் அப்படிங்கிறது அதுவும் பிரச்சனை, சொர்க்கலோகத்துக்கு போன மாதிரி இருக்குது ஆனால் போனால் திரும்பி வர வேண்டியிருக்கு, தேவர்களும் நிரந்தரம் இல்லாதவர்கள், இந்த உலகமும் நிரந்தரம் இல்லாதது, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே பொய், இது எல்லாமே வரட்டுவாதம், இது எல்லாமே தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வெறுத்து ஒதுக்குகிறார் எல்லாத்தையும். அந்த மாதிரி வெறுத்து ஒதுக்கும் போது அவர் ஒரு தவறை செய்கிறார். என்ன தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பரபிரம்மம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார், அவரையும் ஒரு சாதாரண தேவராக நினைத்து அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், பரபிரம்மம் அப்படிங்கிறது அருவம், பரபிரம்மம் அப்படிங்கிறது அருவம், பரபிரம்மத்துக்கு உருவமே இருக்க முடியாது, ஏனென்றால் நான் பார்த்த உருவங்கள் எல்லாம் எனக்கு பிரச்சனையை தான் கொடுத்திருக்கின்றன, இந்த 33 கோடி தேவர்களுடைய உருவங்களை வழிபட்டு நான் பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டியிருக்கிறேனே தவிர எந்த விதமான நன்மையும் எனக்கு கிடைக்கவில்லை, அதனால பரபிரம்மம் அப்படின்னு வேதங்கள் சொல்வது உருவமில்லாததாகத்தான் இருக்க வேண்டும், அது அருவமாகத்தான் இருக்க வேண்டும், அதனால என்னுடைய உருவத்தை நான் ஒழித்து கட்டப் போகிறேன், என்னுடைய உருவத்தை நான் துறந்து விடப் போகிறேன், என்னுடைய தனித்தன்மையை நான் துறந்து விடப் போகிறேன், தனித்தன்மை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, தனி அடையாளம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது, இது எல்லாமே பொய், இது எல்லாமே நிஜமே கிடையாது, உண்மையான ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால் அது அருவந்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே வெறுத்து ஒதுக்கி அருவமுக்திக்கான ஆசை அப்படிங்கிற நெருப்பில் தன்னுடைய சொந்த சுய அடையாளத்தை தூக்கி ஆகுதியாக இடுகிறார். அந்த மாதிரி ஆகுதியாக இட்டு அவர் அருவத்தில் போய் இணையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இது ரெண்டாவது வகைப்பட்டவர், இவர் ஞானி என்று அழைக்கப்படுகிறார். இவர் தன்னுடைய மனக்கற்பனையின் மூலம் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக நம்புகிறார். அவர் இந்த உலகத்தின் அனுபவங்களை எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நேத்தி அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குகிறார். அந்த மாதிரி வெறுத்து ஒதுக்குவதனால அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக உலகம் அல்லது ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் சூன்யமாக்குவதாகத்தான் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் என்ன அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவம் இல்லாதது தான் ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவுக்கு வருகிறார். இந்த உலகத்தில் உருவங்கள் இருக்கின்றன, அதனால் ஆன்மீக உலகத்தில் உருவங்கள் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் குணாதிசயங்கள் இருக்கின்றன, அதனால் ஆன்மீக உலகத்தில் குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் செயல்கள் இருக்கின்றன, அதனால் ஆன்மீக உலகத்தில் செயல்கள் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் தனித்தன்மை இருக்கின்றது, அதனால் ஆன்மீக உலகத்தில் தனித்தன்மை இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் உணர்ச்சிகள் இருக்கின்றன, அதனால் ஆன்மீக உலகத்தில் உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் உறவுகள் இருக்கின்றன, அதனால் ஆன்மீக உலகத்தில் உறவுகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக அனுபவத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேத்தி அப்படின்னு ஒதுக்கி கடைசியில் அவர் என்ன முடிவுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னால், பரபிரம்மம் அப்படிங்கிறது அருவம், அது ஒரு அருவசக்தி, அந்த அருவசக்தியின் பகுதி தான் நான், அந்த அருவசக்தியின் பகுதியாகிய நான் இப்போ மாயையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் மாயையை துறந்து அந்த அருவசக்தியில் போய் நானும் கலந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரோட சிரமமான முடிவுக்கு வருகிறார். அவர் தான் ஞானி. அதனால அவருடைய யாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த அருவஜோதியில் போய் கலக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிற அக்னி, அந்த அக்னியில் தன்னுடைய சுய அடையாளத்தை அவர் தியாகம் செய்கிறார். அந்த மாதிரி தியாகம் செய்து அவர் அருவஜோதியில் போய் கலக்க முயற்சிக்கிறார். ஆக இந்த பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரெண்டு விதமான மனிதர்களுடைய யாகங்களை பற்றி விவரித்திருக்கிறார். ஒருத்தர் கர்மி, இன்னொருத்தர் ஞானி. இனி அடுத்து வரக்கூடிய பதங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் பலவிதமான மனிதர்களுடைய யாகங்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இந்த கலியுகத்தில் யாகம் அப்படின்னாலே சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றது அப்படின்னு சொன்னால், யஜ்ஞி சங்கீர்த்தன பிராயர் அப்படின்னு சொல்கின்றன. இந்த கலியுகத்தில் நாம் ஆற்றக்கூடிய யஜ்ஞம் எது அப்படின்னு கேட்டால் அது சங்கீர்த்தன யஜ்ஞம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வதும் கீர்த்தனம் செய்வதும் தான் சங்கீர்த்தன யஜ்ஞம். இந்த சங்கீர்த்தன யஜ்யம் தான் இந்த கலியுகத்துக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்கின்றன. இந்த சங்கீர்த்தன யஜ்யம் அப்படிங்கிறது கர்மிகள் செய்யக்கூடிய யாகம் மாதிரி கிடையாது, அதே மாதிரி ஞானிகள் செய்யக்கூடிய யாகம் மாதிரி கிடையாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரடியாக திருப்திப்படுத்தக்கூடிய யாகம் இது, இந்த சங்கீர்த்தன யாகம். இந்த சங்கீர்த்தன யாகம் அப்படிங்கிறது சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தான். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்துக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடியான ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இந்த சங்கீர்த்தன யாகத்திற்கு இருக்கின்றது. அதனால இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பலவிதமான யாகங்களில் குழப்பமடையாமல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஸ்திரமாக இந்த சங்கீர்த்தன யாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அதைத்தான் பின்வரும் அத்தியாயங்களில் சிபாரிசு செய்யப்போகிறார். சததம் கீர்த்த என் தோமாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லப்போகிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே என்னுடைய நாம சங்கீர்த்தனத்தில் பக்தர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்லப்போகிறார். அதுதான் பகவானுடைய விருப்பம், அதுதான் பகவான் நமக்கு காட்டும் பாதை, அதுதான் நம்முடைய உன்னதத்திற்கான வழி. அந்த மாதிரி உன்னதமான நிலையை அடையக்கூடிய ரொம்ப எளிமையான வழியாகிய இந்த சங்கீர்த்தன யாகத்தை நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அடுத்து வரும் பதங்களில் அடுத்த பலவிதமான யாகங்களை பற்றி நாம் பார்க்கலாம். இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். இப்போது இன்றைய ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒரு முறை. சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமாக வழிபடுகின்றனர். சிலர் பரபிரம்மன் என்னும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கின்றனர். முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து உங்களுடைய கைபேசியில் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுலபம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 8 4 3 6 2 1 7 2 இந்த தொலைபேசி எண்ணுக்கு கீதா தமிழ் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரோட ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ அனுப்பினால் போதும். உடனே உங்களுக்கு உதவ நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. வணக்கம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.